கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 31 அத்தியாயம். தலைவியின் கட்டளை. ஆனைமலை காட்டில் அமரபுஜங்கன் வாழும் பகுதி கலகலப்பற்றி இருந்தது. வழக்கம் போல் அடர்ந்த மரக்கிளைகளில் பலவித புள்ளினங்கள் அமர்ந்து இசை பாடிக்கொண்டிருந்தன. வழக்கம் போல் மது உண்ணும் வண்டினங்கள் ரீங்கார ஒளி எழுப்பிய வண்ணம் சுற்றி சுழன்று வந்து கொண்டிருந்தன. பாண்டியர்களின் ஆபத்துதவி படை வீரர்களும் பாண்டிய நாட்டை மீண்டும் பெற உறுதி பூண்டு பாண்டிய நாட்டை விட்டு ஓடி வந்து கானகத்திலே வாழும் மக்களும் வழக்கம் போல் சுறுசுறுப்பாக தத்தமது பணிகளை செய்து கொண்டிருந்தனர். ஒரு பக்கம் மல்லர்கள் போல் மல்யுத்த பழகி கொண்டிருந்தனர் வீரர்கள். ஒருபுறம் உடல் வலுவை அதிகப்படுத்த பலவித பயிற்சிகள் செய்து கொண்டிருந்தனர் சிலர். பெரும் ஈட்டிகளை எடுத்துக்கொண்டு பலம் கொண்ட மட்டும் அதை வீசி எறிய பழகி கொண்டிருந்தனர் சிலர். வாட்பயிற்சி நடந்து கொண்டிருந்தது. ஒரு பகுதியிலே பெரும் அடுப்புகளின் மீது அண்டாக்களில் எல்லோருக்கும் உணவு சித்தமாகிக் கொண்டிருந்தது. அங்கிருந்து எழும் விதவிதமான நறுமணம் போர் வீரர்கள் நாசியில் புகுந்து அவர்கள் சிந்தையை கவர்ந்தாலும் அவர்கள் மயங்காது தத்தமது பணியில் ஈடுபட்டிருந்தனர். கிடிங் கிடிங் என்று வாள் மோதும் மொழி, ஆஹாஹா என்று மல்லர்கள் எழுப்பும் மொழி, என்று ஈட்டி எரிவோர் எழுப்பும் மொழி, சுற்றி நின்று ரசிப்போர் அவ்வப்போது கைதட்டும் ஓசை, எல்லாம் இருந்தாலும் அங்கே ஏதோ குறைவாக இருந்தது தெரிய வந்தது. அதுதான் பாண்டிய நாட்டு நியாயமான வாரிசான அமரபுஜங்க பாண்டியன் வஞ்சிமாநகரம் சென்றிருந்தது. அமரபுஜங்கன் அங்கு இருந்திருந்தால் அவர்கள் வாட்போர் செய்யும் போது உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை கூறுவார். ஈட்டியை அதிக தொலைவு எரிய முடியாது திணறும் வீரனை பார்த்து என்ன செய்வது, உடல் பெருத்து விட்டது என்று நகைச்சுவை உதிர்ப்பார். வியர்வை ஒழுக மற்போர் புரிபவர் பகுதியில் சென்று அவர்களை உற்சாகப்படுத்துவார். வாட்போரில் தவறாக கத்தி வீசுபவரை எச்சரித்து சரியான முறையை கூறுவார். சமையல் நடைபெறும் இடம் சென்று உணவை ருசி பார்த்து குறைவு நிறைவு கூறுவார். நம் எண்ணம் நிறைவேறும் முறையில் அறுசுவை உண்டி கிடையாது, இருப்பதை தான் நாவுக்கு கொடுக்க வேண்டும் என்பார். அரசர் மேல் இயற்கையாக உள்ள பக்தியும் அமரபுஜங்கனின் குணத்தால் ஏற்பட்ட மரியாதையும் சேர அங்கிருப்பவர்களுக்கு புது தெம்பு எப்போதும் இருந்துவாறு இருக்கும். கலகலப்பான ஒளி எங்கும் நிறைந்திருக்கும். நடுவேயுள்ள வீட்டின் பலகனி வழியே தலைவி எல்லாவற்றையும் பார்த்துவாறு இருப்பாள். அந்த பலகனியை மெல்லிய துறை மறைத்திருந்தது. அதில் சிறு இடைவெளி வழியே தலைவி தான் காண்பது மற்றவர்களுக்கு தெரியாதவாறு பார்த்து கொண்டிருப்பாள். அவளுக்கு தெரியாத செயல் அங்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவளை யாரும் பார்த்தது கிடையாது. அவள் யார், அங்கு ஏன் இருக்கின்றாள், ஏன் தன்னை எவரும் காண விரும்புவதில்லை என்று ஒருவரும் பேசிக் கொள்ளக் கூடாது. அப்படி மெல்லிய ரகசிய பேச்சு பேசவும் எவரும் துணிவது இல்லை. தலைவி என்றால் எல்லோருக்கும் அச்சம் கலந்த மரியாதை. அவளுடைய விசேஷ சக்தியால் தான் பாண்டிய நாட்டை மீண்டும் அடையப் போகின்றோம் என்ற நம்பிக்கை. அதனால் தலைவியின் குரல் ஒன்றை கேட்டு இயங்கி வந்தனர். பாண்டியர்கள் ஆபத்துதவி படையில் முக்கியமானவனும் மிக பயங்கர குணமுடையவனுமான ரவிதாசனை தலைவியை ஆனைமலை காட்டில் சந்தித்தது கிடையாது. சோழ நாடு எங்கே, நடுநாடு எங்கே, கடல் கடந்த பகுதி எங்கே, தென்பாண்டிய நாடு எங்கே, மலைப்பகுதி எங்கே என்று எப்போதும் அலைந்து வாறு இருக்கும் அவனுக்கு நேரடியே அவளை சந்திக்க வாய்ப்பு ஏற்படவில்லை. அமரபுஜங்கன் வஞ்சிமா நகர் சென்றிருக்கும் சமயத்தில் ரவிதாசன் காஞ்சியில் நின்று விரைந்து ஆனைமலை காட்டிற்கு வந்திருந்தான். பல நாட்கள் பயணம் செய்ததால் அவன் உடல் முழுமையும் புழுதி படிந்திருந்தது. அவனது தலை வழக்கம் போல் சடை மண்டி கிடந்தது. அவனது தலைப்பாகையும் அவிழ்ந்து கிழிந்து காணப்பட்டது. சிவந்த கண்கள் மேலும் சிவந்து காணப்பட்டன. எப்போதும் குரூர சிந்தனையை கொண்ட அகத்தினை பிரதிபலிக்கும் முகத்தில் ஏதோ முடிவு ஒன்றை கூறும் திடத்தன்மை இருந்தது. ரவிதாசன் ஆனைமலை காட்டிற்குள் நுழையும் போது பொழுது சாய்ந்துவிட்டது. மெல்ல மெல்ல அவன் செடிகளையும் கொடிகளையும் விளக்கியவாறு சரியான பாதையுள் நுழையும் போது உயர்ந்த அடர்ந்த மரத்தின் மீது பரணமைத்து காவல் காத்ததோடு வேற்று மனிதர் எவரும் நுழைந்து விடாது எச்சரிக்கையாக கவனித்து வந்த காவலர் மெல்லிய சங்கேத ஒளி ஒன்று எழுப்பினார். ரவிதாசன் மனம் வேறு நோக்கில் இருந்தபடியால் அதை கவனிக்கவில்லை. தக்க மறுமொழி அளிக்காததால் வேற்று மனிதர் என்று எண்ணிவிட்டான் காவலன். சட்டென மேலிருந்து சரசரவென்று கயிறு ஒன்று தன் கழுத்தை நோக்கி இறக்கிய போதுதான் ரவிதாசன் உணர்ந்தான். முதலில் எழுந்த சந்தேக குரலுக்கு மாற்று குரல் எழுப்பிய பிறகுதான் காவலன் இறக்கிய கயிறு மறைந்தது. கழுத்தை ஒருமுறை தடவி பார்த்து கொண்டு மரத்தை அண்ணாந்து பார்த்த அவன் கண்களுக்கு எதுவும் புலப்படவில்லை. இருள் அடர்ந்து சூழ்ந்து விட்டது. ரவிதாசன் காட்டின் நடுப்பகுதியை அடைந்தார். அந்த காணக இருள் அவனுக்கே அச்சத்தை தான் அளித்தது. எவ்வளவு காலம் இப்படி காட்டிலும் கழனியிலும் மேட்டிலும் மலையிலும் அலைவது? விடிவு காலம் என்பதை வரவே வராதா? பாண்டியர்கள் முன்பு போல் செங்கோல் செலுத்த முடியாதா? ஒரு கணம் இவ்வாறு எண்ணினான். இதுவரை அவன் தோல்வி என்பது பற்றி எண்ணியதே கிடையாது. அவன் பார்வை, அவன் எண்ணம், அவன் குறிக்கோள் எல்லாம் வெற்றி பாதை நோக்கித்தான். அப்படிப்பட்ட அவன் மனத்தில் இப்போது ஒருவித குழப்பம். பார்த்திபேந்திர பல்லவனை சந்தித்ததில் இருந்து ரவிதாசனுக்கு எண்ணங்கள் வெவ்வேறு விதமாக இருந்தன. பார்த்திபேந்திர பல்லவன் திடீர் என்று படையெடுக்கும் போது பாண்டியர்கள் படையெடுப்பை நடத்தலாம், ஆனால் அதில் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அவன் மன மறைந்து நெளியும் பச்சை பாம்பை போன்றது. பெரும் சோழ நாட்டை வெகு எளிதில் ரகசியமாக சரிய வைக்க வேண்டும் என்பது அவன் எண்ணம். அவன் எண்ணத்திற்கு தலைவி உடன்பட வேண்டுமே. அன்று அவன் தலைவியை சந்திக்க விரும்பினான். அங்கு கூடியிருக்கும் மற்றவர்கள் கண்களில் படாமல் மெல்ல தலைவியின் இருப்பிடம் செல்ல விரும்பினான். அங்கிருப்பவர்கள் அவனை கண்டுவிட்டால் அவனுடைய சுக சௌக்கியங்களை வினவுவர், அவனுடைய வீர பிரதாப செயல்களை கேட்பர். அவன் பேச்சை கேட்பதில் அவர்களுக்கு களிப்பு அதிகம். இப்போது அவன் அவர்களிடம் சிக்க விரும்பவில்லை, நேரே தலைவியிடம் சென்று பேச விரும்பினான். மற்றவர்கள் கண்கள் எதிரே படாமல் வாழ தலைவி விரும்பலாம், ஆனால் தன்னை கூட ஏன் சந்திக்க விரும்ப மாட்டேன் என்கின்றார்கள்? பாண்டிய அரசகுமாரனை பேணி வளர்த்த தன்னை நேரடியே காண ஏன் அவர்களுக்கு விருப்பம் இல்லை? ரவிதாசனுக்கு இந்த எண்ணம் எப்போதும் உள்ளத்து மூளையில் எழுவது உண்டு. அதை பெரிதாக எண்ணாமல் இதுவரை காலம் கழிக்க முடிந்தது. இப்போது நேருக்கு நேர் சந்தித்து பேசியே ஆக வேண்டும். ரவிதாசன் தலைவி இருந்த சிறு குடிலை அடைந்தார். எங்கிருந்தோ இரு கூகைகள் கூவின. அந்த குரல் உடைய ஆண் குகையும் பெண் குகையும் காதல் மொழி பேசும் ஒலியது. அக்குரலே பயங்கரமாக இருந்தது. ஒருவித நடுக்கு ஒளியை அது ஏற்படுத்தியது. திருப்புறம்பியம் காட்டில் எத்தனையோ பயங்கர ஒளியை கேட்டும் கூட அஞ்சாத அவனுக்கு அன்று ஏனோ நடுக்கம் ஏற்பட்டது. ரவிதாசன் குடிலின் வெளிப்புறத்தை எப்போதும் நின்று பேசும் இடத்தில் நின்று சங்கேத ஒளி எழுப்பினார். தலைவிக்கு தெரியும், அது ரவிதாசன் குரல் என்று. யாரது? உள்ளே இருந்து குரல் வந்தது. ஆஹா, அந்த குரலில் பழைய நளினம் மாறவில்லை. அந்த குரலிலே பழைய சௌந்தரியம் மறையவில்லை. அந்த குரலிலே கட்டளையும் கண்டிப்பும் கலந்திருந்தாலும் கனிவு மாறவில்லை. அற்புதமான அந்த புறத்திலே அழகிய செடிகள் சூழ இருக்க வேண்டியவர்களுக்கு இந்த காணகமாயிருப்பிடம். எடுத்த காரியத்தை நிறைவேற்ற எத்தகைய கடுமையான செயலையும் மேற்கொண்டு தியாகம் செய்யும் தன்மை எப்படி அந்த பஞ்சு உள்ளத்திற்கு வந்தது? பஞ்சு உள்ளமா? அவனுக்கு தெரியாதா? பெண் உள்ளம் பஞ்சு எனினும் தீக்கு துணைப்பட்டால் என்ன ஆகும் என்று? மரத்தில் தீ மறைந்திருப்பது போல் அவள் உள்ளத்தில் பழிவாங்கும் குணம் எப்படி மறைந்திருக்கிறது என்று அவன் அறிய மாட்டானா? எத்தனையோ ஆண்டுகளாக அவன் பழகி இருக்கின்றான். அவள் உள்ளத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பாண்டிய நாட்டிற்கு இழைக்கப்பட்ட பெரும் அநீதியை மாற்ற கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றாள் தலைவி என்பதை அவன் அறிவான். ஆனால் ஏன் கால தாமதப்படுத்துகின்றாள் அவனுக்கு புரியவில்லை. இப்போது ஏற்பட்டிருக்கும் வாய்ப்பை எளிதில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அவன் கருத்து. காளாமுகரும் அதைத்தானே கூறினார். ரவிதாசன் மறுமொழி கூறாது சிந்தனையில் ஆழ்ந்திருந்ததால் உள்ளிருந்து மீண்டும் குரல் எழுந்தது.
தேவி, நான் தான். என் குரல் அடையாளம் கூட மறந்து விட்டதா?
ரவிதாசன் கேட்டான். அவனிடமிருந்து சிரிப்பொலி எழுந்தது. அந்த ஒளியிலே என் குரலை கூடவா மறந்து விட்டீர்கள் என்று கேட்பது போன்ற உணர்ச்சி இருந்தது. யார்? ரவிதாசனா? எப்போது வந்தாய் என்று தலைவி உள்ளிருந்து கேட்டாள்.
இப்போதுதான் வருகிறேன். வந்ததும் வாராததுமாக தங்களை சந்தித்து பேச ஓடோடி வருகிறேன்.
எனக்கு தெரியும். ஒரு நொடி கூட நீ தாமதப்படுத்த மாட்டாய் என்பது எனக்கு தெரியாதா? சென்ற காரியங்கள் எல்லாம் வெற்றிதானே?
தேவி, நான் இப்போது எந்த காரியத்தையும் முடிப்பதற்கு செல்லவில்லையே. ஆனால் எளிதில் முடிக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு இப்போது கிடைத்திருக்கிறது. இன்னும் செய்தியோடு வந்திருக்கிறேன்.
தலைவி ஏதும் பேசவில்லை.
தேவி
என்று ரவிதாசன் எப்போதும் அழைத்தது கிடையாது. அவன் குரல் மாறுதலை தலைவி அறிந்தாள். எதை சொல்கின்றாய் ரவிதாசா?
நான் வேறு எதை பற்றி சொல்லுவேன் தேவி? பாண்டிய நாட்டு மணிமகுடத்தை நம் மன்னர் சிரசில் சூட்டும் நாள் நெருங்கிவிட்டது.
அவ்வளவு எளிதிரா? மதுரை நின்று சோழர்கள் ஓடிவிட்டனாரா? அல்லது அவர்கள் படைபலம் குறைந்து விட்டதா? ரவிதாசன் சற்று மௌனமாய் நின்றான்.
மதுரையிலிருந்து சோழர்கள் ஓட அவர்களுக்கு பித்தா? அவர்களை நாம் ஓட்ட வேண்டுமே என்று அவர்கள் ஓடுவது ஏது? நாம் தான் தேவி ஓட்ட வேண்டும்
என்றான் ரவிதாசன். அதற்கு படைபலம் தேவை. சேர மன்னரை உதவி கேட்கத்தான் மன்னர் போயிருக்கின்றார்.
அதற்கு முன்னரே மிக நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தேவி. அதை நாம் பயன்படுத்த வேண்டும். தாங்கள் உத்தரவு தந்தால் மிக எளிதில் நிறைவேற்றி விடலாம். நமது பக்கம் அதிக சேதமின்றி வெற்றி அடையலாம்.
சொல் ரவிதாசா, நரியை போன்ற தந்திரத்தில் தேர்ந்தவனாயிற்றே நீ.
எல்லாம் தங்கள் பாடம்தான் தேவி.
இருக்கட்டும், நீ சொல்ல வந்தது என்ன?
பார்த்திபேந்திரன் சோழ நாட்டிற்கு விரோதமாக புறப்படுகிறார்.
தலைவியின் இதழில் மெல்லிய சிரிப்பு நெளிந்தது. ரவிதாசனுக்கு தெரிய நியாயமே இல்லை. சோழ நாட்டு தலைவரை விரோதமாக செல்கின்றாரா? தலைவியின் கேள்வியிலே பல அர்த்தங்கள் இறைந்திருந்தன. ரவிதாசன் அகைத்தான். துறை மறைவிலின் நடுவே தடையிருந்தும் ரவிதாசன் முகமறியாதிருந்தும் தலைவி அச்சிரிப்பின் பொருளை நொடியில் உணர்ந்து கொண்டாள். இன்று ரவிதாசனின் பேச்சும் போக்கும் ஒருவிதமாக இருந்ததை தலைவி உணர்ந்து கொண்டாள்.
இவ்வளவு காலமாக இல்லாத சலுகையை இன்று ரவிதாசன் அடைய பார்க்கின்றார். பணிவும் பயமும் கலந்து சொல்லை அளந்து பேசும் ரவிதாசன் பேச்சிலே அதிக பிரசங்கம் இருந்ததை தலைவி கவனிக்காமல் இல்லை. ரவிதாசன் மெல்ல சிரிப்பை முடித்துக் கொண்டு,
தேவி, தாங்கள் உண்மையிலேயே இந்த கேள்வியை கேட்டீர்களா? சோழ நாட்டின் நிலை தாங்கள் அறியாததா
என்று கேட்டார். தலைவி குரலில் சற்று கடுமையை வரவழைத்துக் கொண்டு, ரவிதாசா, கேள்விக்கு உன்னால் விடை கூற முடியுமானால் சொல்லு. வீணாக நேரத்தை போக்காதே, நீ சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு போகலாம் என்றாள். ரவிதாசன் மனத்தில் தனித்துணிவு இருந்தது. அவன் இந்த கடும் சொல்லுக்கு அஞ்சுபவன் அல்லன்.
நேரத்தை வீணாக்க நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். இப்போது இருக்கும் நிலையில் ஒவ்வொரு நொடியும் எத்தனை எத்தனையோ மாற்றங்களை செய்ய உள்ளது. பார்த்திபேந்திரன் சோழ நாட்டிற்கு ஏன் விரோதமானான் என்பதை எடுத்துக் கூறும் நேரத்தில் மற்ற திட்டங்களை கூறலாம் என்று எண்ணினேன். எனினும் தேவி கட்டளையிட்டால் நான் மீறுவேனா?
சொல்லு.
தேவி, பார்த்திபேந்திரன் எண்ணங்கள் யாவும் சிதைந்தன. அவன் காதல் ஈடேறவில்லை. சீதன பரிசாக சோழ நாடு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஏமாந்தான். அரச பரம்பரையில் வந்த அவன் அடிமையாக வாழ விரும்பவில்லை. அதனால் சுதந்திர பல்லவ நாட்டை அமைக்க திட்டமிட்டான். மாற்றாரான நம் உதவியையும் கேட்டான் தேவி. அதனால் தான் சொன்னேன், தக்க வாய்ப்பு வந்துவிட்டது என்று.
குந்தவை ஏன் பார்த்திபேந்திரனை மணக்க விரும்பவில்லை? உனக்கு ஏதாவது காரணம் தெரியுமா என்று தலைவி கேட்டாள். குந்தவை என்ற சொல்லை உச்சரித்த உடனேயே அவனுக்கு மெய்சில் இருந்தது.
எனக்கு எப்படி தெரியும்? அந்த நாகப்பாம்பு காஞ்சியை விட்டு நகர விரும்பவில்லை என்றாலும் பார்த்திபேந்திரனை மிக மிக அலட்சியம் செய்கின்றாள் அவள். பாவம், அவள் எண்ணம் எப்படி ஈடேறப் போகிறதோ அவள் என்றும் கண்ணியாய் துயிரோற்று வாழ்நாளை கழிக்க வேண்டியதுதான்.
ரவிதாசன் இப்படி சொல்லும் போது தலைவி தன் இரு செவிகளையும் மூடிக்கொண்டாள். ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட பேச்சினை அவள் ரசித்திருக்கின்றாள். இப்படிப்பட்ட சம்பவம் நிகழ்வதை வரவேற்றும் இருக்கின்றாள். ஆனால் காலப்போக்கின் தூரியை அவள் இதய துணர்ச்சியை அழித்து மாற்றி எழுதிவிட்டது. மற்றொரு பெண் கன்னியாக காலம் கழித்து வாடி வதங்குவதை அவள் விரும்பவில்லை. பாண்டிய நாட்டை மீண்டும் பெறுவதற்காக மற்றொரு பெண்ணின் வாழ்வு நாசமடைய நினைப்பதை அவள் விரும்பவில்லை. சோழ நாட்டில் அவள் இருந்தபோது குந்தவையை கண்டிருக்கின்றாள். அவள் எவரையும் மதிக்காத சுபாவம் உடையவள்தான். சோழ நாட்டு அரசுக்குள்ள ஆண் பிள்ளைகள் அவள் கிழித்த கோட்டை தாண்டுவதில்லைதான். அதற்காக அவள் அழிவதை தலைவி இப்போது விரும்பவில்லை. பாண்டிய நாட்டை மீட்க போர் முனை இருக்கும் போது சோழ நாட்டு உள் விவகாரங்களில் அவள் தலையிட விரும்புவதில்லை. சுய வாழ்வின் சுகபோகங்களை துறந்துவிட்டு அவள் மண்ணாசையா மனத்தில் நினைப்பாள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.